ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். கிழக்கு பதிப்பகம் வழங்கும் கிழக்கு பாட்காஸ்ட் வார வாரம் புது அவதாரமா பல்வேறு அறிவுபூர்வமான விஷயங்களை பத்தி சுவாரஸ்யமா பேசிக்கிட்டு வரோம். இந்த ப்ரோக்ராம்க்கு நீங்க கொடுத்திருக்க வரவேற்பு எங்களுக்கு ரொம்பவே உற்சாகம் தருது. போன வாரங்கள்ல பங்கு சந்தை பத்தி பேசியிருக்கோம், தீவிரவாதம் பத்தி பேசியிருக்கோம், ஏரகமன் பத்தி பேசியிருக்கோம். வெரைட்டியா நிறைய ப்ரோக்ராம் இந்த வரிசையில உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வாரம் உடல் ஆரோக்கியம் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அரசியல், வரலாறு, வாழ்க்கை, சுய முன்னேற்றம், சினிமா, இப்படி பல துறைகள்ல கிழக்கு பதிப்பகம் புத்தகங்களை வெளியிட்டு வராங்க. அவங்களோட சிஸ்டர் கன்சர்ன் தாங்க நலம் வெளியீடு. நோய் நொடி இல்லாம சுகமா வாழ்றதுக்கான வழிகளை சொல்ற புத்தகங்கள் நலம் பிராண்ட்ல தொடர்ந்து வெளிவருது. புத்தக வடிவத்துல உங்க வீட்டுக்கு வர ஒரு டாக்டர்னே சொல்லலாம். இந்த புத்தகங்களை எழுதுறதும் மருத்துவத்துறையில அனுபவம் வாய்ந்த பிரபலமான டாக்டர்கள் தான். அந்த வகையில இன்னைக்கு டாக்டர் எஸ் முத்து செல்லக்குமார் அவர்கள் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. அவர் வந்து சர்க்கரை நோய் நிபுணர். சர்க்கரை நோய்க்கான உணவு கட்டுப்பாடுகள் பத்தி புத்தகங்களே எழுதியிருக்காரு அவரு. அவர் எழுதின புத்தகத்துக்கு தமிழக அரசு விருதுகள்லாம் கிடைச்சிருக்கு. இதை தவிர அவர் வந்து ருக்மணி மருத்துவ தகவல் மையம்னு ஒரு அமைப்பை நிறுவியிருக்காருங்க. அந்த அமைப்பு மூலமா சர்க்கரை நோயாளிக்கு இலவசமா ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இலவச சிகிச்சை முகாம்கள்லாம் நிறைய நடத்திருக்காங்க. டாக்டர் இப்ப நம்ம சந்திக்க போறோம். வணக்கம் டாக்டர்.
வணக்கம். சர்க்கரை நோய் நம்ம நாட்டில் அதிகரித்து வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் சர்க்கரை நோய் குறித்த ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நீங்க நடத்துறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்க உங்க கேள்விகளை கேட்கலாம்.
சர்க்கரை நோய்னா என்னன்னு கூட பலருக்கு தெரியாது. இப்போ அதை பத்தி நம்ம டாக்டர் கிட்ட நிறைய பேசி தெரிஞ்சுக்க போறோம் இந்த கிழக்கு பாட்காஸ்ட் நிகழ்ச்சி மூலமா. டாக்டர், உலகத்திலேயே இந்தியால தான் சர்க்கரை நோயாளிகள் அதிகம்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது ஏன், எந்த ஸ்டேட்ல நிறைய சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்க டாக்டர்?
நீங்க சொல்றது ஓரளவு உண்மைதான். இந்தியாவில வந்து சர்க்கரை வியாதிகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நம்ம நாட்டில் வந்து கேரளா மாநிலத்துல தான், அந்த ஸ்டேட்ல தான் இந்த சர்க்கரை நோய் வந்து அதிகம். இதுக்கு முக்கிய காரணம் வந்து நம்ம நாட்டு மக்களினுடைய உணவு பழக்க வழக்கம். அது மட்டும் இல்லை, இவங்களினுடைய அந்த ஜெனட்டிக் மேக்கப் என்று சொல்கின்ற மரபணு மற்றும் அந்த குணாதிசயங்கள், இதனால் வந்து இவங்களுக்கு வந்து இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ட் என்று சொல்வார்கள். அதாவது இன்சுலின் இவங்க உடம்புல தேவையான அளவு சுரந்தால் கூட அது வந்து வேலை செய்ய முடியாது. நீங்கள் பொதுவாக கேள்விப்பட்டிருப்பீங்க இன்சுலின் குறைவாக இருந்தால் சர்க்கரை வியாதி வரும்னு. இன்சுலின் சுரந்தும் கூட அது சரியாக வேலை செய்யாதுங்க, அதனால இன்சுலின் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. அதனால இவங்களுக்கு வந்து சர்க்கரை வியாதி அதிகம். ஏன் அப்படி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகுதுன்னா, நம்ம நாட்டு மக்களுக்கு தான் இந்த உடற்பருமன், அதிலும் குறிப்பாக இந்த தொந்தி தொப்பை பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு மக்களுக்கு தான் அதிகமாக, அதாவது சென்ட்ரல் ஒபிசிட்டிம்பாங்க, அந்த வயிற்று பகுதி மட்டும் ரொம்ப பெருசாகும், தொந்தியாக இருக்கும். அந்த இதில் வந்து கொழுப்பு செல்கள் நிறையா இருக்கும். இந்த கொழுப்பு செல்கள் நிறையா இருக்கிறது வந்து இன்சுலினுடைய செயல்பாட்டை தடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணி. இதனால் வந்து இவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படுது. மேலும் உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது, தவறான உணவு பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றால் வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு சர்க்கரை வியாதி அதிகமாக இருக்கு.
இன்னொரு கேள்வி டாக்டர், எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பையன் விளையாடிட்டு இருந்த பையனுக்கு வந்து திடீர்னு வந்து சர்க்கரை வியாதிங்கிறாங்க, டைப் 1ங்கிறாங்க. அவன் டெய்லி இன்சுலின் போட்டுக்கணுன்றாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவன் என்ன வாழ்நாள் பூரா இன்சுலின் போட்டுக்கணுமா, இல்லை என்ன டைப் 1 டைப் 2 டைப் 3 ஏதாவது இருக்கா சர்க்கரை நோயில்?
ஆமாம், சர்க்கரை வியாதியில் வந்து பல வகை இருக்கு. இதில் வந்து முக்கியமானது வந்து டைப் 1 சர்க்கரை வியாதி அப்படிம்பாங்க, முதல் வகை சர்க்கரை வியாதி நோய். ரெண்டாவது டைப் 2 டயபெட்டிஸ், இது வந்து இரண்டாம் வகை சர்க்கரை நோய் அப்படிம்பாங்க. மூணாவது வந்து பெண்களுக்கு கர்ப்பகாலத்தில் வரக்கூடிய சர்க்கரை வியாதி, கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், GDM அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் ஏகப்பட்ட சர்க்கரை வியாதிகள்லாம் இருக்கு. இதெல்லாம் மொத்தமாக பிற வகை சர்க்கரை வியாதின்னு சொல்லிடுவாங்க. இந்த டைப் 1 சர்க்கரை வியாதிங்கிறது வந்து ஒரு ப்ரீபெய்டு கார்டு மாதிரி, அப்பப்போ பேச பேச குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அமௌண்ட்டு, அப்புறம் போய் டாப் அப் பண்ணணும். அது மாதிரி உங்க உடம்புல இன்சுலின் குறைய குறைய அப்பப்போ இன்சுலின் போட்டுக்கிட்டே இருக்கணும் வாழ்நாள் முழுவதும். அதுதான் இது. ஏன்னா வந்து இவங்க
மாற்று சிகிச்சையே கிடையாது சார்,
இதுக்கு மாற்று சிகிச்சையெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு வந்து இவங்களுக்கு வந்து இன்சுலின் தொடர்ச்சியாக வாழ்நாள் முழுவதும் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு இன்சுலின் சுரப்பே குறைவாக இருக்கு. ஏன்னா இன்சுலின் சுரக்கக்கூடிய செல் பீட்டா செல்ஸ் அப்படிம்பாங்க, அந்த பான்கிரியாஸ்ங்கிற அதாவது வந்து கணையம் என்று சொல்லக்கூடிய அந்த உறுப்பில் தான் இந்த செல்கள்லாம் இருக்குது. இதை வந்து ஐலட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்பெசிஃபைடு செல்ஸ். இது வந்து எப்படின்னா ஒரு ஆம்லெட்டில் அந்த ஒரு உப்பு அல்லது இந்த இதெல்லாம் தூவாங்கல்ல மிளகுத்தூள், இது தூவும் எப்படி இருக்கும் செல் சின்ன சின்னதாக, அதே மாதிரி அந்த பான்கிரியாஸ்ங்கிறது அந்த ஹார்மோன், இது வந்து ஆர்கனில் பல்வேறு விதமான நம்ம உணவை செரிக்கக்கூடிய என்சைம்ஸ் நொதிகள் வந்து உண்டாகுது. இது இல்லாமல் எண்டோகிரைன் செல்ஸ், இது வந்து ஸ்பெஷல் செல்ஸ், ஐலட் செல்ஸ் அப்படிங்கிறது. இதில் ஆல்ஃபா செல், பீட்டா செல், காமா செல், டெல்டா பிபி செல்ஸ், நிறையா செல்ஸ் இருக்குது. இதில் முக்கியமானது வந்து பீட்டா செல். இந்த பீட்டா செல்ஸில் வந்து கிட்டத்தட்ட 1-3 மில்லியன் செல்கள் இருக்கும். இந்த ஸ்பெஷலைஸ்டு செல்ல இருந்து இன்சுலின் சுரக்குது. இந்த டைப் 1 டயபெட்டிஸில் என்ன ஆகுதுன்னா இந்த முதல் வகை செல் வந்து அஃபெக்ட் ஆகுது, அது அழிஞ்சு போகுது, இல்லை ஏதாச்சும் உடலுடைய எதிர்ப்பு சக்தியினால அது பாதிக்கப்படுது, ஆட்டோஇம்யூன் டிசீஸ்மாங்க, இல்லை வைரஸ்னால பாதிக்கப்படுது, இல்லை மரபணு கோளாறுனால பாதிக்கப்படுது. அதனால இவங்களுக்கு வந்து அந்த இன்சுலின் சுரப்பு குறைவாக இருக்கும்.
இப்போ நம்ம டைப் 1 பத்தி பேசிட்டு இருந்தோம் டாக்டர், இது வந்து இளம் சர்க்கரை நோயாளிகள் பத்தின விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ டைப் 2 ல வந்து யாரெல்லாம் அஃபெக்ட் ஆகுறாங்க?
இந்த டைப் 2 டயபெட்டிஸ் அப்படிங்கிறது வந்து இரண்டாம் வகை சர்க்கரை நோய், வந்து பெரும்பாலும் ஒரு நடுத்தர வயது உள்ளவங்க முதியவர்களுக்கு ஏற்படும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கும் உங்களுக்கு வந்து, இது ஒரு போஸ்ட் பெய்ட் கார்டு மாதிரி. அதாவது வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்போம் போஸ்ட் பெய்ட்னால, நமக்கு என்னென்னே தெரியாது, பில்லு வரும்போது தான் நமக்கு தெரியும் ஆகா எவ்வளோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. அப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் இது. எப்படின்னா இவங்க வந்து நமக்கு ஏற்கனவே சர்க்கரை வியாதி வர வாய்ப்பு இருக்கு, ஏதாச்சும் நம்ம பாரம்பரியத்தில் குடும்பத்தில் யாருக்காச்சும் இருக்கும், இந்தியன் ஆர்ஜின் அப்படின்னால சர்க்கரை நோய் வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் உண்டு. இதில் வந்து நம்ம வந்து சரியான உணவு முறைகளை கடைபிடிக்காதனால, உடற்பயிற்சி செய்யாதனால, தொந்தி இந்த தொப்பை இந்த மாதிரியெல்லாம் நம்ம உடல் பருமன் அதிகமாகும் போது என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இன்சுலினுடைய செயல்பாடு குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கும். இவங்களுக்கு இன்சுலினுடைய குறைபாடும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். அவங்க ஃபர்ஸ்ட் டைப்ல வந்து இன்சுலின் செக்ரேஷன் குறைவாக இருக்கும், அந்த சுரப்பு, இவங்களுக்கு சுரப்பும் கொஞ்சம் குறைவாக இருக்கும், அதனுடைய செயல்பாடும் குறைவாக இருக்கும். அதனால தான் நமக்கு இவங்களுக்கு என்ன பண்ணுறோம்னா வேற வகையான சிகிச்சைகளையும் நம்ம செய்ய வேண்டியிருக்கு.
இதுக்கான அறிகுறிகள் எப்போ தெரிய ஆரம்பிக்கும் டாக்டர்?
இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த நீர்மூழ்கி கப்பல் வந்து கடலுக்குள்ளே இருக்கும்போது தெரியாது, ஆனால் உள்ளே இருக்கும். அது மாதிரி நோய் அறிகுறி இல்லாட்டாலும் கூட இது வந்து நோய் வந்து உடலுக்குள் இருக்கும், அந்த மாதிரியான ஒரு வியாதி தான் சர்க்கரை வியாதி. அதனால் நம்ம நோய் அறிகுறி வந்தோன்னா தான் இதை கண்டுபிடிக்கணும்னா கொஞ்சம் லேட் ஆயிரும். அதனால் பெரும்பாலும் நம்ம மக்கள் வந்து செய்யக்கூடிய தவறானது இது வந்து ஏதாச்சும் நோய் அறிகுறி இருந்தால் தான் டாக்டர்கிட்ட போவாங்க, வயிறு வலியா தலைவலியா எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிம்பாங்க. கேட்டால் அவங்க சர்க்கரை வியாதினா தெரியலை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, எனக்கு ஒன்றும் இல்லைம்பாங்க, டெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும். அறிகுறின்னு பார்த்தா இந்த டைப் 1 சர்க்கரை வியாதி நோய் இருக்கு இல்லையா, அதில் தான் பெரும்பாலான அறிகுறி ஏற்படும். அவங்களுக்கு உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வரும், ரொம்ப பசி எடுக்கும், ரொம்ப தாகமாக இருக்கும், ரொம்ப சிறுநீர் போயிட்டே இருப்பாங்க. இதே மாதிரி இந்த ரெண்டாம் வகை சர்க்கரை வியாதி பார்த்தீங்கன்னா அதிக நோய் அறிகுறி இருக்காது, அவங்க நார்மலாக இருப்பாங்க, வெயிட் அதிகமாக தான் இருக்கவங்களே குறையாது, தொந்தரவும் பெருசாக இருக்காது. ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா இவங்களுக்கு கொஞ்சம் அசதி தெரியும் வேலை செய்யும் போது, வேலையில் முழு கவனம் செலுத்த முடியாது. சிலருக்கு வந்து என்னென்னா அடிக்கடி தொற்று நோய் ஏற்படும், இன்ஃபெக்ஷன், தும்மல், ஜலதோஷம், இல்லை டிபி நோய் ஏற்படலாம், இல்லை காலில் புண்ணு உண்டாகலாம், அடிபட்டு புண்ணு ஏற்படலாம், புண்ணு உடனே ஆறாது மற்றவங்களுக்கு மாதிரி. அது மாதிரி உடல் அரிப்பு இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருக்கும். இன்னொன்று முக்கியமானது வந்து இந்த ரெண்டாம் வகை சர்க்கரை வியாதி வந்து பல தொந்தரவுகளையும் பின்விளைவுகள் பாதிப்புகளையும் ஏற்படுத்திடும், பல்வேறு உறுப்புகளையும், அதனால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் இருக்கும். சிலம்போது கண்டுபிடிக்கும் இந்த நோயை கண்டுபிடிக்கும் போதே அந்த காம்ப்ளிகேஷனோட கண்டுபிடிப்பாங்க. உதாரணத்துக்கு இதய மாரடைப்போடு வர்ற நோயாளி பார்த்தா சர்க்கரை வியாதி ரெண்டு இருக்கும், அந்த நேரத்தில் அதையும் கண்டுபிடிப்பாங்க. அது காரணம் அவங்க முன்னாடியே டெஸ்ட் பண்ணாது தான்.
சர்க்கரை நோய்க்கான அறிகுறிகளை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு இது சர்க்கரை நோயின்னு உறுதிப்படுத்த முடியுமா டாக்டர்?
கண்டிப்பாக முடியாது. அது வேலை வேறு பல காரணங்கள்னால கூட அந்த அறிகுறி ஏற்கலாம். இப்போ அசதி வந்து சாப்பிடாமல் இருந்ததுனால இருக்கலாம், தூக்கமின்மையினால இருக்கலாம். அதனால கண்டிப்பாக அவங்களுக்கு பரிசோதனைகள் செய்யணும். பரிசோதனை செய்து தான் இவருக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்கு.
என்ன மாதிரியான பரிசோதனைகள் செய்வீங்க சார்?
அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரத்த பரிசோதனை வந்து முக்கியமான பரிசோதனை. இந்த ரத்த பரிசோதனையில் வந்து ஃபாஸ்டிங் பிளாஸ்மா குளுக்கோஸ் அப்படிம்பாங்க, அதை வந்து வெறும் வயிற்றில் சாப்பிடாமல் இருந்து நைட்டு ஒரு 8 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சாங்கன்னா அடுத்து ஒரு 12 மணி நேரம் சாப்பிடாமல் இருந்து காலையில் வெறும் வயிற்றில் வந்து ரத்தம் எடுக்கிறது, அது எடுக்கணும். அப்புறம் சாப்பிட்ட பிறகு 2 மணி நேரம் கழிச்சு போஸ்ட் பிராண்டியல் பிளாஸ்மா குளுக்கோஸ்
அப்படின்னு
காலையில தான் நம்ம எடுக்கிறோம். அதனால அந்த டெஸ்ட் இப்படி எடுக்கிறது வந்து 110க்குள்ள இருக்கணும். இந்த ஃபாஸ்டிங்ல வந்து 110 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் இருக்கணும், அது நார்மல். அதே மாதிரி போஸ்ட் பிராண்டியல் 2 மணி நேரம் கழிச்சு எடுக்கிறது வந்து 140க்குள்ள இருக்கணும், அது நார்மல். ஆனா இப்ப நம்ம சர்க்கரை நோயாளி எப்போ சொல்றோம் அப்படின்னா ஒரு பேஷண்ட்டுக்கு ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ் வந்து பிளாஸ்மா குளுக்கோஸ் 126 மில்லிகிராமுக்கு அதிகமா இருந்தாதான் அவரை சர்க்கரை வியாதின்னு சொல்றோம். இல்லாட்டா போஸ்ட் பிராண்டியல் எடுக்கிறது வந்து 200 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் அதிகமா இருந்தாதான் அவரை சர்க்கரை வியாதின்னு சொல்றோம். இன்பிட்வீன் இருக்காங்க பாருங்களேன், இப்போ ஒருத்தருக்கு 110ல் இருந்து 125க்குள்ள இருக்கு, அவர் வந்து ப்ரீ டயபெட்டிக் அப்படிங்கிறோம், சர்க்கரை வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளவர்,
எச்சரிக்கையா இருக்காங்க.
ஆமா, இவர் வந்து இம்பேர்டு ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் அப்படிமோ. அதே மாதிரி சாப்பிட்ட பிறகு எடுக்கிறோம் பாருங்களேன், அது 140 இருக்காது, 200 மேலே இருக்காது, 140 191 நடுவில் இருக்கும். இது வந்து இம்பேர்ட் குளுக்கோஸ் டாலரன்ஸ் அப்படிங்கும். இந்த ரெண்டுமே வந்து ப்ரீ டயபெட்டிக்ஸ். இவங்க உணவு கட்டுப்பாடு இல்லாட்டா அந்த உடற்பயிற்சி மற்ற இது இல்லாமல் இருந்தால் இவங்களுக்கு விரைவில் சர்க்கரை நோய் வந்துடும். இது ஒரு முக்கியமான டெஸ்ட். இது இல்லாமல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்னு ஒன்று சொல்கிறோம். அதில் வந்து குளுக்கோஸ் கொடுத்து இதே மாதிரி தான் அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், ஒன்றரை மணி நேரம், ரெண்டு மணி நேரம் எடுத்து. இதனுடைய மெயின் பர்பஸ் என்னென்னா ரெண்டு மணி நேரம் கழிச்சும் போது ஃபாஸ்டிங்கில் இருந்த லெவல் வரணும், உடம்பு டாலரேட் பண்ணிடணும். ரெண்டு மணி நேரத்தில் அந்த குளுக்கோஸை பயன்படுத்தி உடலுக்கு தேவையான அளவு எனர்ஜியை பெற்றுட்டு அது ஃபாஸ்டிங் எந்த அளவு இருந்ததோ அதை கொண்டு வந்துடும். அது இல்லாமல் அதிகமாக இருந்தால் அவர் உடம்புல வந்து குளுக்கோஸை டாலரேட் பண்ண முடியலை, இன்டாலரன்ஸ். அதை தான் நம்ம சர்க்கரை வியாதின்னு சொல்கிறோம்.
கிழக்கு பதிவகம் வழங்கும் கிழக்கு பாட்காஸ்ட் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில டாக்டர் எஸ் முத்து செல்லகுமார் சர்க்கரை நோய் பற்றி நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நேயர் ஒருத்தர் லைன்ல இருக்காரு. ஹலோ.
ஹலோ, வணக்கம் சார். நான் கண்ணன் பேசுறேன், பல்லாவரத்துல இருந்து.
சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன?
அதாவது பேரண்ட்ஸுக்கு சர்க்கரை வியாதி இருந்தா அது கண்டிப்பா அது அவங்களோட பிள்ளைங்களை பாதிக்குமா? இது ஒரு கேள்வி. இன்னொன்னு என்னன்னா, பேரண்ட்ஸ் சர்க்கரை வியாதி இல்லாட்டி அது பிள்ளைங்களை பாதிக்காதா? இதான் என்னோட கேள்வி.
பேரண்ட்ஸுக்கு சர்க்கரை வியாதி இல்லாட்டியும் பிள்ளைங்களுக்கு பாதிக்காதான்னு கேட்க வரீங்க இல்லையா?
ஆமா ஆமா, அதான் அதான்.
ஓகே.
அதாவது நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதி வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. மனிதன் வந்து பிறக்கும்போது ஒரு தம்பி தங்கையோட பிறக்கிறானோ இல்லையோ, அண்ணன் அக்காவோட பிறக்கிறானோ இல்லையோ, நோயோட பிறக்கிறான். ஏன்னா வந்து பரம்பரை சில குணாதிசயங்களை அப்பா அம்மாட்டேருந்து நம்மகிட்ட வருது. பரம்பரையாக அவங்களுக்கு சொத்து வருதோ இல்லையோ சில நோய்கள் வந்து தான் ஆகும், அதை வந்து தவிர்க்க முடியாது. அதில் என்னென்னா அப்பாவுக்கு சர்க்கரை வியாதி இருந்தால் அவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் உண்டு. அம்மாவுக்கும் இருந்துச்சுன்னா வாய்ப்புகள் அதிகம். அவங்க ரெண்டு பேருக்குமே சர்க்கரை வியாதி இல்லாட்டா வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு, ஆனாலும் வருவதற்கு சான்ஸ் அதிகம். ஏன்னா டைப் 2 டயபெட்டிஸில் நம்ம பார்த்துருக்கோம், உணவு கட்டுப்பாடு மற்றும் உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது, உடல் பருமனாக இருக்கிறது, தொந்தி இருக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்துடும். வரும்போது வந்து உங்களுக்கு வந்து வராது கூட நீங்களே வர வளர்ச்சிக்கலாம், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே வந்து பரம்பரையினால கண்டிப்பாக தாய் தந்தையிடம் இருந்து பல்வேறு விதமான நோய்கள் வர சான்சஸ் உள்ளது. அதுல முக்கியமானது சர்க்கரை வியாதி. அதுல நீங்க வந்து சந்தேகப்பட வேணாம். அப்பா அம்மாவுக்கு சர்க்கரை வியாதி இல்லாட்டா உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனா நீங்க அதுக்கேத்த மாதிரி அதுதான் சொல்லிட்டு அசால்ட்டா இருக்காம உடற்பயிற்சி மற்றும் உணவு கட்டுப்பாடுகள் மற்றும் நார்மலான ஒரு ஹெல்த்தி உடம்பா நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை வியாதி நோய் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி.
கிழக்கு பதிவகம் வழங்கும் கிழக்கு பாட்காஸ்ட். இன்னைக்கு நிகழ்ச்சியில டாக்டர் எஸ் முத்துச்செல்லகுமார் கிட்ட பேசிட்டு இருக்கோம். சர்க்கரை வியாதி பத்தி டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. சர்க்கரை வியாதி கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்கு என்ன மாதிரி எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கு டாக்டர்?
சர்க்கரை வியாதிக்கான ட்ரீட்மெண்ட் பொறுத்த அளவு பாத்தீங்கன்னா அந்த டைப் பொறுத்து இருக்கு. அதாவது இப்ப டைப் 1 டயபெட்டிக் அப்படின்னா அதுக்கு இன்சுலின் வாழ்நாள் முழுவதும் கொடுக்கலாம். ரெண்டாவது வகை சர்க்கரை வியாதி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இன்சுலின் குறைவா இருக்கும்னு, அதனால இன்சுலினும் தேவைப்படும். இருக்கிற இன்சுலின் செயல்பாடும் குறைவா இருக்கனால அந்த குறைபாட்டை நிவர்த்தி செய்வதற்காக சில மருந்துகளையும் கொடுக்குறோம். இது வந்து ஓரல் ஹைப்போகிளைசிமிக் ஏஜென்ட்ஸ் அப்படிமோ. அதில் பல வகை இருக்குது. இதில் வந்து சல்ஃபனிலியூரியான்னு சில மருந்துகள் இருக்குது. அதில் கிளிமிப்ரைடு, கிளிப்பிசைடு, கிளிக்ளாசைடு இப்படி இந்த நிறையா இருக்குது. இந்த மாதிரி புது புது மருந்துகள்லாம் நிறையா வந்திருக்கு. இந்த மருந்து என்ன செய்யும்னா அந்த ஐலட் செல் சொன்னோம் இல்லையா, இன்சுலினை சுரக்கக்கூடிய செல்லை தூண்டி விட்டு இன்னும் கொஞ்சம் இன்சுலினை சுரக்க செய்யும், அந்த வேலையை செய்யும். இன்னும் சில மருந்துகள் இருக்குது, பைக்வானைட்ஸ்னு சொல்லி. இதில் முக்கியமான மருந்து மெட்ஃபார்மின். இது என்ன பண்ணணும்னா அந்த கல்லீரலில் ஏற்கனவே சேமித்து வச்ச குளுக்கோஸ் வெளியே வராமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி பல்வேறு விதமான செல்களில் வந்து இந்த இன்சுலினுடைய செயல்பாட்டை அதிகரித்து இந்த குளுக்கோஸ் எல்லாம் பயன்படுத்துறதுக்கு உதவும். அதே மாதிரி கொழுப்பு செல்கள்லையும் அது செயல்படும். சில மருந்துகள் இருக்குது. இது என்ன பண்ணணும்னா குடலில் வந்து நம்ம சாப்பிட்ற உணவு ஜீரணமாகி குளுக்கோஸ்ங்கிற சர்க்கரை எளிய சர்க்கரையாக மாறுது இல்லையா, அந்த சர்க்கரை வந்து உட்கிரகிக்காமல் பார்த்துக்கணும், அதை வெளியேற்றிடும். இந்த குளுக்கோசிடைஸ் இன்ஹிபிட்டர்ஸ் பேர். அந்த நொதியை தடை செய்து அதனால் இது ஜீர்ணமாகி குளுக்கோஸாக மாற்றாமல் வெளியேற்றிடும். இது அதனால் வந்து இவங்களுக்கு வந்து சர்க்கரையினுடைய அளவு குறையும். அதே மாதிரி இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் சில மருந்துகள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து இந்த இன்கிரீடியன் மிமிடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில குடலில் வந்து சில ஹார்மோன்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஹார்மோன்கள் கூட இந்த ரத்தத்தில் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது. அந்த மாதிரி உள்ள சில மருந்துகள்லாம் இப்போ வந்திருக்கு. அது வந்து இன்கிரீடியன் மிமிடிக்ஸ்மாங்க. சில மருந்துகள் வந்து PP4 இன்ஹிபிட்டார்ஸ் அப்படின்னு சில மருந்துகள் இருக்குது. இவை வந்து இந்த நொதியை தடை செய்வதன் மூலம் இன்கிரீடியன் அப்படிங்கிற ஹார்மோனுடைய அளவு அதிகரிக்குது. இந்த ஹார்மோன்லாம் K&L செல்லுன்னு குடலில் உள்ள செல்லிருந்து உற்பத்தி ஆகி இது என்ன பண்ணுதுன்னா இன்சுலின் சுரக்கக்கூடிய செல்லை தூண்டி இன்சுலினை சுரக்க செய்து இதற்கு எதிராக செயல்படக்கூடிய குளுக்ககான்ங்கிற ஹார்மோனை குறைக்குது. அதே மாதிரி குடலில் இருந்து அந்த உணவு ஜீர்ணமாகி வெளியேறும்போது பொழுது அதனால் ஏற்படக்கூடிய குளுக்கோசனுடைய அளவையும் குறைப்பதற்கு உதவுகிறது. இப்படி பல்வேறு விதமான மருந்துகள் இருக்கின்றன. இந்த மருந்துகளை எல்லாம் பயன்படுத்த வேண்டும், இன்சுலினையும் பயன்படுத்த வேண்டும். இதோட உடற்பயிற்சியும் உணவு கட்டுப்பாடும் ரொம்ப அவசியம். இதுதான் இந்த சர்க்கரை வியாதிக்கான அடிப்படை சிகிச்சை முறைகள்.
டாக்டர், உணவு கட்டுப்பாடுகள்னு சொன்னீங்க. இப்ப மஞ்சள் காமாலைக்குன்னு சில பத்தியம் சொல்லுவாங்க, கோழிக்கறி எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து எதெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டி இருக்கு? இப்போ ஒருத்தருக்கு சுகர்னு வந்துருச்சுன்னா என்னெல்லாம் அவாய்ட் பண்ணணும், அவரு என்னெல்லாம் சாப்பிடணும்?
சர்க்கரை நோய்க்கு வந்து உணவு கட்டுப்பாடு ஒரு முக்கியமான அம்சம். அது வந்து எந்த மாற்றமும் கிடையாது. அதுல என்ன பண்ணணும்னா, நேரடியான சர்க்கரை இருக்கு இல்லையா, அது வந்து சர்க்கரை வந்து பல விதத்துல இருக்குது. அது வந்து மோனோசாக்ரைட், டைசாக்ரைட், பாலிசாக்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய ஜீனி, இந்த வெள்ளம், இதெல்லாம் வந்து நேரடியா வந்து குளுக்கோஸ் பொடியெல்லாம் சாப்பிடுறோம். இதெல்லாம் வந்து நேரடியா உடம்புக்குள்ள போய் ரத்தத்துக்குள்ள போய் உடனடியா சர்க்கரையா மாறக்கூடியது. ஆகவே இந்த மாதிரி நேரடியான சர்க்கரையை தூண் அதிகரிக்கக்கூடிய உணவுகளை எல்லாத்தையும் தடை செய்யணும். எல்லா வகையான இனிப்பு வகைகள், எல்லா வகையான பேக்கரி வகை, பேக்கரி உணவுகள், கிரீம்ஸ் உள்ளது, இந்த மாதிரி ஐஸ்கிரீம், இந்த மாதிரி எல்லா விதமான நேரடியான சர்க்கரையை அதிகரிக்கக்கூடிய மோனோசாக்ரைட், அதை பூரா தவிர்க்க வேண்டும். இது வந்து நம்ம குளுக்கோஸ்ங்கிற லெவலில் இருக்கும். இதே மாதிரி இப்போ தேனில் பார்த்தீங்கன்னா சுக்ரோஸ் அப்படின்னு இருக்கும், அதையும் தவிர்க்கணும். ஃப்ரூட்ஸ் பல வர்க்கங்க பல வகைகளில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃப்ரக்டோஸ் இருக்கும், ஆனால் வந்து அது வந்து இன்சுலினால் பாதிக்கப்படாது. அதனால வந்து அந்த பழங்களை வந்து சாப்பிடலாம். பழங்கள்னா அதுலேயும் சில விதங்களை தவிர்க்க வேணும். இப்போ கார்போஹைட்ரேட் அதிகமாக உள்ள வாழைப்பழம் அதை தவிர்க்கணும். அதே மாதிரி மாம்பழம் அதை தவிர்க்கணும். மற்ற பழங்கள் அதிகமாக சாப்பிடலாம். கொய்யா, பப்பாளி, வாட்டர் மெலோன், இந்த மாதிரி எல்லா வகையான நீர்ச்சத்து நிறைந்த பழங்கள் சாப்பிடலாம். இதில் வந்து வைட்டமின், தாதுப்புகள் எல்லாம் நிறையா இருக்குது. இதே மாதிரி கீரை வகைகள், காய்கறி வகைகள் அதிகமாக அவங்க சேர்த்துக்கணும். தானியங்களில் எல்லா தானியங்களுமே கார்போஹைட்ரேட் இருக்குது, ஸ்டார்ச்சுங்கிற நிலையில இருக்கு, அது வந்து பாலிசாக்ரைட் அப்படிங்கிறோம். அது அரிசியில் நம்ம அதிகமாக இருக்கு. நம்ம வந்து அரிசி உணவை தான் அதிகமாக சாப்பிட்டு பழக்கப்பட்டோம். அதனால தான் இங்கே சர்க்கரை வியாதிகளுக்கு நோயாளிகளுக்கு வந்து ரொம்ப கசப்பான செய்தி இந்த அரிசி உணவை தவிர்ப்பது தான்.
அதனால டாக்டர், அரிசி பொரி சாப்பிடலாம்னு சொல்றாங்க. அரிசி சாப்பிடக்கூடாது, அரிசி பொரியை சாப்பிடலாம்னு சொல்றாங்க, அது கரெக்டா?
அது வந்து அதான் அரிசியில் வந்து அந்த ஸ்டார்ச்சினுடைய இது வந்து அதிகமான அளவில் இருக்கு. அரிசி பொரியாகும் போது வந்து அது ஃபுல்லாக மாறிடுது, அதனுடைய நிலை மாறிடுது, அதனுடைய அந்த ஸ்டார்ச்சினுடைய அளவுலாம் குறைஞ்சிருது ரொம்ப. கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கும், அதாவது எந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்றோமோ உணவு, அந்த உணவில் உள்ள குளுக்கோஸ் எப்படி மாறுது, எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு மட்டும் முக்கியம் கிடையாது, சுகர் சர்க்கரை அது எப்படி நம்ம உடம்புல மாறுதுங்கிறது முக்கியம். ஸோ அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து குறைவாக இருக்கும். அதே மாதிரி தானியம், முளைக்கட்டிய தானியங்கள், பருப்பு வகைகள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து நிறையா சேர்த்துக்கலாம். காய்கறி கீரைகள்லாம் நேரடியாக உள்ள எல்லா சர்க்கரையும் தவிர்க்கணும். காய்கறி கீரைகளை எல்லாம் வந்து நல்லா அதிகமாக சேர்த்துக்கலாம். பழங்களை ஓரளவு சேர்த்துக்கலாம். இந்த தானியங்கள் உணவுகளை வந்து ஓரளவு சேர்த்துக்கணும், குறிப்பிட்ட அளவு. அதே மூணு நேரம் அரிசி சாப்பாடு சாப்பிடாம கோதுமை, மற்ற இது பார்லி, ஓட்ஸ், இது மாதிரி பல்வேறு வகையான உணவு தானியங்களை வந்து கலந்து சாப்பிடணும் அவங்க. அப்படி சாப்பிட்டாங்கன்னா இந்த சர்க்கரையினுடைய அளவு வந்து உணவுகளால் வந்து நம்ம ஓரளவு கட்டுப்படுத்த முடியும்.
சர்க்கரை நோய் குறித்த பல தகவல்களை வந்து டாக்டர் எஸ் முத்துச்செல்லகுமார் அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட் பத்தி பேசிட்டு இருக்கோம். டாக்டர், இப்ப நீங்க சொன்னீங்க எதெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. உப்பு கூட சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. சர்க்கரை நோய்களில் உப்பு சேர்த்தா என்ன ஆகும்?
கண்டிப்பா உப்புனுடைய அளவை வந்து குறைத்துக் கொள்ள வேண்டும். முழுமையாக குறைக்க வேண்டும் என்று, நிறுத்த வேண்டும் என்று சொல்ல முடியாது. அதனுடைய அளவை குறைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது இந்த சர்க்கரை நோய்ங்கிறது வந்து உடலினுடைய பல்வேறு உறுப்புகளையும் பாதிக்கக்கூடிய நோய். இதயத்தை பாதிக்கும், சிறுநீரத்தை பாதிக்கும், இரத்த குழாய்களை பாதிக்கும், நரம்புகளை பாதிக்கும். இப்படி ஒவ்வொரு உறுப்புகளையும் பாதிக்கிறதுனால என்ன ஆகும்னா, சர்க்கரை நோயாளிகளை பார்த்தீங்கன்னா மற்ற சாதாரண நோயாளிகளை விட இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு இரத்த அழுத்தம் வர்றதுக்கு ரொம்ப அதிக வாய்ப்புகள் உண்டு. இப்போ இரத்த அழுத்தத்துக்கு வந்து அந்த உப்புங்கிறது எதிரி, ஒரு வெள்ளை விஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால வந்து இந்த உப்பு சேர்க்கும் போது என்ன ஆகும்னா, இவங்களுக்கு வந்து சிறுநீரக பாதிப்பு சீக்கிரமே ஏற்பட வாய்ப்பு அதிகமாகும், இரத்த அழுத்தமும் அதிகமாகும். இது ரெண்டும் அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கரையினால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கு அந்த உறுப்புகள் மேலும் பாதிப்படைவதற்கு எரியிற வீட்டிலேயே எண்ணெய் ஊற்றுற மாதிரி. அதனால வந்து கண்டிப்பாக அதை வந்து நம்ம தவிர்க்க, இது குறைக்க வேண்டும்.
இப்போ காலநிலை மாறுபாடுகள் இருக்கு இல்லையா, இப்போ வந்து இப்போ சம்மர் முடிஞ்சாச்சு,
ஆமாம்,
இப்போ இனிமேல் விண்டர் வரப்போகுது, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் வந்து சர்க்கரை நோயாளிகள் பாதிக்கப்படுவாங்களா?
இந்த சீதோஷ்ண நிலையை வந்து நேரடியாக சர்க்கரை வியாதியை பாதிக்காது. இப்போ உதாரணத்துக்கு வேறு ஏதாச்சும் நோய்கள் உண்டாகலாம். இந்த சீதோஷ்ண நிலை பாதிப்பினால வந்து ஒரு வைரஸ் காய்ச்சல் வருது குளிர்காலத்தில் மழைக்காலத்தில் அப்படின்னா அந்த நோய் கிருமிகளினுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும். இந்த சர்க்கரை வியாதிகள் சர்க்கரை நோயை கரெக்டாக கட்டுப்படுத்தாட்டா இப்போ கட்டுப்படுத்தி வச்சுருந்தா கூட அவங்களுக்கு ஓரளவு குணமாக இருக்கும். இது அது வந்து அதே மாதிரி இப்போ வெயிலையே போகிறாங்க. இப்போ சாதாரண மனிதன் வெயிலில் போனாலும் அவனுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வர சான்ஸ் இருக்குது, சர்க்கரை வியாதிக்கும் வர சான்ஸ் இருக்குது. ஆனால் சர்க்கரை வியாதிக்காரனுக்கு வந்து அந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்து அதனால் ஏற்படும் பாதிப்பு அதிகமாக இருக்கும். ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இதையும் அவனுக்கு கண்ட்ரோல் பண்ணணும், அதே நேரம் இதையும் குணப்படுத்த வேண்டியிருக்கும். ஸோ சீதோஷ்ணம் நேரடியாக பாதிக்காட்டால் கூட மறைமுகமாக சில வகையில் பாதிப்புகள் ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு.
இப்போ நீங்கள் வைரஸ் ஃபீவர் பற்றி சொன்னீங்க, எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு வயசாச்சுனாலும் எல்லா நோயும் தன்னால் வந்துடும் சொல்லுவாங்க. அதாவது சிலருக்கு ஆஸ்மா இருக்கலாம், கூடவே வந்து பைல்ஸ் இருக்கலாம், அவருக்கே சக்கர வியாதியாக இருக்கலாம். இப்போ ஒரு டாக்டர் எப்படி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு? ஒரு ஒரு மூன்று வித நோய்கள் இருக்கு, மூன்றும் வந்து ஒரு வலி தரக்கூடிய நோய்கள் தான்.
ஆமா,
மூன்று விதமான மாத்திரைகளும் ஒரே நேரத்தில் அவர் உட்கொள்ளலாமா?
கண்டிப்பாக, இது வந்து அந்த மருத்துவரை பொறுத்து இருக்கு. ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் மாதிரி நீங்க மூணு நோய் இருந்தாலும் ஒரே கல்ல மூணு மாங்காய் அடிக்கலாம். அது வந்து ரொம்ப அந்த நோயாளியை சரியா வந்து பரிசோதனை செய்து அவருக்கு என்ன நோயின்னு கண்டுபிடிச்சா, இப்போ பைல்ஸ் இருக்குன்னா அவருக்கு வந்து சக்கரை நோயை நம்ம கட்டுப்படுத்திடுறோம், பைல்ஸுக்கு அறுவை சிகிச்சை செய்கிறோம் கட்டுப்படுத்திட்டு. ரெண்டாவது ஆஸ்துமா இருக்குன்னா ஆஸ்துமாக்கான மருந்துகளை கொடுத்து அதை சரி பண்ணுறோம். இந்த ஒவ்வொரு கொடுக்குற மருந்துகளுக்குள்ள ஏதாச்சும் சைடு எஃபெக்ட்ஸ் வருமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்குன்னு சில மருந்துகள் இருக்குது. இப்போ ஆஸ்துமாவுக்கு வந்து ஸ்டிராய்டு மருந்துகள் கொடுத்தா வந்து ரொம்ப அதிகமாக ரத்தத்தில் வந்து சர்க்கரை அதிகரிக்கும். அதனால் அதட்டெல்லாம் நம்ம தவிர்த்து விடணும். அதுக்கான ஊசிகள், உட்கொள்ளக்கூடிய மாத்திரைகள், டேப்லெட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஃபார்மில் கொடுக்கக்கூடாது. ஆனால் இன்ஹேலேஷனில் தெரப்பி கொடுக்கலாம். வேறு அந்த ஆஸ்துமாக்கான விரிவடைய செய்யக்கூடிய இன்ஹேலேஷன் தெரப்பி, ஆவி மருந்து, நுண்துகள் மருந்துலாம் இருக்குது, அதெல்லாம் கொடுத்து நம்ம கட்டுப்படுத்தலாம். கண்டிப்பாக அந்த மூணு நோயாக இருந்தாலும் நாலு நோயாக இருந்தாலும் அந்த நோயாளிக்கு தகுந்த சிகிச்சை இந்த காலத்தில் பண்ண முடியும்.
டாக்டர், ஹை சுகர் இருக்கா மாதிரி லோ சுகர்னு ஒரு நோய் வந்து பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கு, அது எப்படி வருது?
லோ சுகர் அப்படிங்கிறது வந்து நம்ம ஜென்ரலா சொல்றோம், அது வந்து ஹைப்போகிளைசிமியா அப்படிம்பாங்க. ஹைப்போகிளைசிமியானா இப்ப நார்மலா வந்து வெறும் வயிற்றுல வந்து 110 இருக்கணும் சக்கரை, சாப்பிட்ட பிறகு 140 இருக்கணும் கட்டுப்படுத்தி. ஆனா இப்ப வந்து சக்கரை வந்து ஒரு 50 mg பர் டெசிலிட்டர் குறைஞ்சிருச்சு. ஒரு 45 mg தான் இருந்துச்சுன்னா அது ஹைப்போகிளைசிமியா அப்படிங்கிறோம். ரொம்ப குறைஞ்சிரும். குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னா அவங்களுக்கு படபடப்பு, மயக்கம், வேர்வை, தலை சுற்றல், இதுலயும் பிரச்சனை தான். அதாவது வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீமே போகக்கூடாது. ரொம்ப அதிகம் போனாலும் இது மலை மேலே ஏறினாலும் பிரச்சனை, பள்ளத்துக்குள்ள பாதாளத்துக்குள்ள போனாலும் பிரச்சனை.
இந்த லோ சுகர்னால என்னென்ன உடல் பாதிப்புகள் ஏற்படும் டாக்டர்?
இது வந்து உயிருக்கு ஆபத்தான சில பாதிப்பு இது. அதாவது வந்து இது வந்து உடனடியாக கவனிக்கப்பட்டு சிகிச்சை செய்யணும். இது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. எப்படி அதிக சர்க்கரையை வந்து ஹைப்பர் கிளைசிமியான்னு சொல்கிறோம், அதனால் கோமா கூட வரணும் நம்ம பார்த்தோம், அதுக்கு உடனடியாக அட்மிட் பண்ணி சிகிச்சை பண்ணணும் இன்டென்சிவ் மெடிக்கல் கேரில். அதே மாதிரி தான் லோ சுகர் உள்ள பேஷண்ட்டை நம்ம வந்து அசால்ட்டாக விடக்கூடாது. அவங்களையும் உடனடியாக எடுத்து அவங்களுக்கு தேவையான அளவுக்கு குளுக்கோஸ் ஏற்றணும். குளுக்கோஸ் ஏற்றி அவங்களுக்கு சராசரி ரத்த குளுக்கோஸ் சர்க்கரை அளவு வர்ற வரைக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஆனால் முக்கியமான என்ன விஷயம்னா, இவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி குறைஞ்சிச்சு அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணணும். எப்படி சர்க்கரை நோயில் வந்து சர்க்கரை அதிகமாகச்சோ அதே மாதிரி சர்க்கரை வியாதி உள்ள ஆளுக்கே ரொம்ப குறைஞ்சி போகலாம். கண்டிப்பாக ஆகும். அவர் சாப்பிடாம இருந்திருக்கலாம், அதிக வேலை செய்திருக்கலாம், நைட்லாம் முழிச்சு வேலை செய்துட்டு இருக்கலாம், நைட்டு சாப்பிடாம இருந்திருக்கலாம், போடக்கூடிய இன்சுலினை வந்து தவிர அதிகமாக கூட போட்டிருக்கலாம். அப்போ வந்து என்ன ஆகும்னா, சாப்பிடாம இருந்தாலும் சக்கரை குறைஞ்சிருச்சு, இன்சுலினையோ அவர் சாப்பிட்ற மாத்திரையோ அதிகமாக சாப்பிடும்போது வேலையும் அதிகம் செய்திருக்காரு. வேலை செய்யும்போது எனர்ஜி நிறையா வேஸ்ட் ஆகி சுகர் லெவல் குறைஞ்சிருது. இந்த மருந்தும் போகும்போது ரொம்ப குறைஞ்சிது. ஸோ அவருக்கும் ஹைப்போகிளைசிமியா வரும். அப்படி சக்கரை வியாதி இல்லை ஆனாலும் சிலருக்கு வந்து லோ சுகர் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க, அப்படின்னா அவங்களுக்கு வேற நோய்கள் இருக்கலாம். அதை வந்து நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். காரணம் பிட்யூட்ரி இந்த மாதிரி ஹார்மோனு அடிசன்ஸ்னு சொல்லுவோம், அடிசன்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லி, அது என்னென்னா அது வந்து அட்ரினல் சுரப்பினால் உண்டாகக்கூடிய ஒரு ஹார்மோன், அதனுடைய குறைபாடு, இன்னும் சில பல்வேறு விதமான உடல் பிரச்சனைகளால கூட இந்த சுகர் குறைஞ்சிரும். அதில் முக்கியமானது ஒரு கேன்சர் இருக்குது, இன்சுலின் நோமா அப்படிம்பாங்க. இப்போ வந்து இன்சுலின் நம்ம வந்து குறைவானது பார்த்தோம், அதுதான் சக்கர வியாதி டைப் 1. இப்போ வந்து இந்த இன்சுலின் சுரக்கக்கூடிய அந்த செல்களிலே கேன்சர் வந்துருச்சு, அதுதான் இன்சுலின் நோமா அப்படிங்கிறது. அப்போ என்ன ஆகும்னா அந்த செல் வந்து அதிக அளவுக்கு இன்சுலினை சுரக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அதிக அளவு இன்சுலினை சுரக்கும் போது என்னாகனா சர்க்கரை ரொம்ப குறைஞ்சிரும். ஆக அந்த மாதிரி நோய் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து சக்கரை குறைஞ்சிரும். அதே மாதிரி லிவர், கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்களே, வேறு சில உடல் பாதிப்புகள், மெட்டபாலிக் டிசார்டர் இருந்தால் கூட இந்த மாதிரி ரத்தத்தில் சக்கரை குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு.
நலம் வெளியீடுகளில் டாக்டர் சு முத்துச்செல்லகுமார் அவர்கள் எழுதிய சர்க்கரை நோயாளிகளுக்கான உணவுகளும் உணவு முறைகளும் புத்தகம் வெளிவந்திருக்கு. நலம் வெளியீடுகளில் டயபெட்டிஸ் சம்பந்தமா இன்னும் கூட சில புத்தகங்கள் இருக்கு. அதுல இன்னொரு புத்தகம், சர்க்கரை நோய் சமாளிப்பது எப்படி எழுதியவர் எம் மருதுபாண்டியன். அதை அடுத்து சர்க்கரை நோயாளிகளுக்கு வரும் செக்ஸ் பிரச்சனைகள் எழுதியவர் டாக்டர் டி காமராஜ். புத்தகங்களை நீங்க வாங்கணும்னா தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் நம்பர் 9500045642. கிழக்கு பாட்காஸ்ட் நிகழ்ச்சியை பத்தி உங்கள் கருத்துக்களை நீங்க சொல்லணும்னா kpc@nhm.in. மறுபடியும் சொல்றேன், kpc@nhm.in இந்த இமெயில் ஐடிக்கு தொடர்பு கொள்ளுங்க. டாக்டர் எஸ் முத்துச்செல்லகுமார் அவர்கள் நம்மள்ட்ட பேசிட்டு இருக்காரு. தொலைபேசியில இருந்து ஒரு நேயர் அவர்கிட்ட சில சந்தேகங்களை கேட்க இருக்காங்க. மேடம் சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன சொல்லுங்க மேடம்.
சார், என் பேர் காஞ்சனா, நான் வந்து மலப்பூர்ல இருந்து பேசுறேன். இப்ப வந்து பொதுவா பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு வந்து சுகர் வருதுன்றது வந்து உண்மை. அது வந்து குழந்தை பிறந்த பிறகும் சில பேருக்கு கண்டினியூ ஆறுதுன்னு சொல்றாங்க சார் நிறைய பேரு. அது அப்ப வந்து பிறந்த குழந்தையும் அது வந்து பாதிக்கும்ன்றது உண்மையா? அப்படி ஆச்சுன்னா அந்த குழந்தைக்கும் தாய்க்கும் அது கண்டினியூ ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் சார்?
ஓகே மேடம், இதான் உங்க கேள்வி.
ஆமா,
ஓகே ஓகே.
ஒரே கேள்வியில மூணு இது சப் குவெஸ்டின் மாதிரி கேட்டாங்க. அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து சிலருக்கு வந்து எல்லாருக்கும் வர்றது கிடையாது, சிலருக்கு தான் வர வாய்ப்பு உண்டு. எப்படிப்பட்ட பெண்களுக்கு வரும்னா ரொம்ப வயசாகி கர்ப்பம் ஆகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வர சான்ஸ் உண்டு. ரெண்டாவது வந்து அவங்க ஃபேமிலியில யாருக்காச்சும் சக்கரவியாதி அவங்க அம்மாக்கோ அவங்க அப்பாவுக்கோ இருந்தால் அதிகமாக வாய்ப்பு உண்டு. அந்த பெண் கொஞ்சம் உடல் பருமனாகவோ ரொம்ப குண்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வருவதற்கான சான்ஸ் உண்டு. ஏற்கனவே அவங்க கர்ப்பிணியாக இருந்து அவங்களுக்கு சக்கரவியாதி அந்த கர்ப்ப காலத்தில் ஏற்பட்டிருந்தா, இல்லாட்டி அவங்களுக்கு பிறந்த குழந்தை வந்து பெரிய குழந்தையாக இருந்தா, இல்லை அவங்களுக்கு ஏற்கனவே ப்ரெஷரு இது மாதிரி நோய்கள் இருந்தால் வருவதற்கு சான்ஸ் அதிகம். அதோட ஒரு முக்கியமானது வந்து பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அப்படிம்பாங்க. அதாவது பெண்களுக்கு வந்து கர்ப்ப பையனுடைய ரெண்டு பக்கமும் கருவகம் ஓவரின் பேர் அது இருக்கும். அது வந்து நார்மலாக இல்லாமல் அதில் நிறையா சிஸ்டுகள் உள்ள சின்ன சின்னமாக வட்ட வட்டமாக ஒரு சிஸ்ட் மாதிரி இருக்கும். அதாவது வந்து அந்த உட்பிரிவுகள் மாதிரி ஒரு ரூமை பல ரூமாக பிரிக்கிற மாதிரி அந்த சிஸ்ட் நிறையா இருந்து அந்த மாதிரி ஒரு நோய் இருந்தால் அந்த நோயில் லேடிஸ்க்கெல்லாம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். நம்ம முதல்ல பார்த்த அந்த டைப் 2 டயபெட்டிஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்தது இல்லையா, அந்த மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இவங்களுக்கு அதிகமாகிடும். ஆகவே இந்த மாதிரியான லேடிஸுக்கு வந்து இந்த GDM என்று சொல்லக்கூடிய கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் கர்ப்ப காலத்தில் வரக்கூடிய டயபெட்டிஸ் வருவதற்கு சான்ஸ் அதிகம். ஆனால் எல்லாருக்கும் வரணும்னு பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் அதே சமயம் இந்த மாதிரி நான் மேலே சொன்னேன்ல, வயசானவங்க முன்னாடியே இந்த மாதிரி குண்டா இருக்கிறவங்க ஃபேமிலியில் டயபெட்டிக் உள்ளவங்க கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்கணும். இவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஃபாஸ்டிங்கில் வந்து 95 மேலே இருக்கு, 95 mg/dL அதிகமா இருக்கு, இல்ல சாப்பிட்ட பிறகு 2 மணி நேரம் கழிச்சு எடுக்கக்கூடிய போஸ்ட் பிராண்டியல் வந்து 140 மேல அதிகமா இருந்தா அதுதான் நம்ம GDM அப்படின்னு சொல்றோம். அதுக்கு குறைவா இருந்தா பிரச்சனை கிடையாது. இவங்க உணவு கட்டுப்பாடெல்லாம் கொஞ்சம் பண்ணணும். அதே சமயம் குழந்தையும் பாதிக்காம அளவுக்கு உணவுகளை இவங்க சாப்பிடணும். மூணாவது வந்து என்னன்னா, இவங்களுக்கு வந்து GDM இருந்தா இன்சுலின் ஊசி போட்டு இதை முழுமையாக நல்லா கட்டுப்படுத்திடலாம். அதனால வந்து குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பும் வராது. குழந்தை பிறந்த பிறகு இந்த அம்மாவுக்கு சக்கரவியாதி இருந்தா கூட பால் மூலமா இந்த சக்கரவியாதி பரவாது. இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்டாங்க, சக்கரவியாதி அவங்க டெலிவரி ஆன பிறகு அந்த அவங்களுக்கு சக்கரவியாதி வருமா அப்படின்னு. இதுல வந்து 1/3 லேடிஸுக்கு வந்து சக்கரவியாதி வராது, நார்மல் ஆயிடுவாங்க. சிலருக்கு வந்து கொஞ்சம் வந்து அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ், இவங்க வந்து எப்பவும் குண்டாகிறாங்களோ இல்லாட்ட உடற்பயிற்சி இல்லாமல் இருக்காங்களோ உணவு கட்டுப்பாடு இல்லாம இருக்காங்களோ அப்ப அவங்களுக்கு சக்கரவியாதி வருவதற்கான சான்ஸ் அதிகம். அதே சமயம் அவங்க வந்து பிரசவத்திற்கு பிறகு நல்லா உணவு கட்டுப்பாட்டுடன் இந்த நோய்க்கான சிகிச்சைகளையும் செய்து உடற்பயிற்சியும் செய்வதன் மூலம் இந்த நோய் வராம தடுக்க முடியும்.
கிழக்கு பதிப்பகம் வழங்கும் கிழக்கு பாட்காஸ்ட் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து சர்க்கரை நோய் பற்றி டாக்டர் எஸ் முத்துச்செல்லகுமார் அவர்கள் பேசிட்டு இருக்காங்க. டாக்டர், தினந்தோறும் இப்ப ஆடி மாசம்னா கூட இன்னைக்கும் ரிசப்ஷன் எல்லாம் வைக்கிற அளவுக்கு கல்யாண மண்டபம் வந்து கழிச்சா போதும், கல்யாணம் பண்றோம் ரிசப்ஷன் வைக்கிறோம் ஆயிடுச்சு. இப்போ இதுல கூட நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடி கல்யாணம்னா ஒரு லட்டு போடுவாங்க மத்தியானத்துக்கு, ஈவினிங்க்கு வந்து ஒரு ஜாங்கிரி ஒரு பாயசம், இந்த அளவுலதான் முடிஞ்சிடும். ஆனா இப்பெல்லாம் ஒவ்வொருத்தரும் தங்களோட ஸ்டேட்டஸை காமிச்சுக்கிறதுக்காக என்ன பண்றாங்க, ஒரே நேரத்தில் பல வகையான இனிப்புகளை கொடுக்குறாங்க. அதாவது வந்து பாதாம் அல்வா வைக்கிறாங்க முதல்ல, அதுக்கப்புறம் வந்து பாதாம் கீர். இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில வரும்போது அங்க சுட சுட ஜிலேபி இருக்கு, அதையும் முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட போனா அந்த ஐஸ்கிரீம் மேல வைக்கிறதுக்கு கேரட் அல்வாவோ ஒரு பீட்ரூட் அல்வாவோ ரெடியா வச்சிருக்காங்க. இப்போ என்ன மாதிரி ஒருத்தர் சுகர் இருக்குன்னு தெரிஞ்சு கூட ஒரு ஆசைக்கையோ ஒரே நாள் இவ்வளவு ஸ்வீட் கிடைக்குது, இன்னைக்கு மிஸ்ஸஸ் வந்து சபையில யார்ட்டையும் வந்து நம்மள வந்து தடுக்க மாட்டாங்கன்ற ஒரு ஜாலியில வீட்டுல இருந்தா உணவு கட்டுப்பாடு உண்டு, வெளியில வந்திருக்காங்க 4 பேர் எதிர்க்க இவருக்கு சுகர் இருக்கு, என் புருஷனுக்கு சுகர் இருக்குன்னு சொல்றதே அவமானம் நினைக்கிற வைஃபும் இருப்பாங்க. அப்ப விட்டுடுறாங்கன்னு வச்சுங்க, அப்ப இதே மாதிரி அஜாக்கிரதையா நிறைய ரிசப்ஷன் நிறைய கல்யாணம் பார்ட்டின்னு போனா அவர் நிலைமை என்ன ஆகும்?
அது ரொம்ப கவலைக்கிடமாக தான் போகும். ஏன்னா வந்து நீரழிவு வந்து உடலை பல்வேறு விதத்தில் பாதித்து பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான நோய். நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணீங்கன்னா இது மாதிரி நீங்கள் மட்டும் இல்லை, யார் பண்ணாலும் அவங்க உடம்பை வந்து பெருசாக பாதிக்கும். இது வந்து என்னென்னா இம்மிடியேட் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிம்பாங்க. இப்போ வந்து சிலர் வந்து உணவு கட்டுப்பாட்டில் இந்த மாதிரி கண்டதையும் சாப்பிட்டுட்ருப்பாங்க. சில படத்தில் கூட பார்த்துருப்பீங்க, இந்த நடிகர் செந்தில் அண்ணன் வந்து ஒரு சின்ன கிளாஸ் சொல்லி ஒரு பெரிய பம்பரை தூக்கிட்டு வருவாரு, பாயசம் இதுல இதுல ஊத்துனா போதும் அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு சிலர் வந்து இது என்ன பிரச்சனை ஆகும்னா, இவங்க ரொம்ப நாளா கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி பார்த்தோம்னா சரி இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு அப்படின்னு ஒரு வினாடி இதுனா கூட அந்த இது அவங்களை எந்த விதத்து பாதிக்குதுன்னா அவங்களுக்கு சக்கரை எக்கச்சக்கமாயிரும். இப்படி சக்கரை ரத்தத்தில் அதிகமாக ஆகிறது வந்து ஹைப்பர் கிளைசிமியா அப்படின்னு சொல்றோம். இப்படி ஆனால் என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து அது கோமா ஸ்டேஜுக்கு போகிற அளவுக்கு கூட பாதிப்பு உண்டாகிரும். அதில் வந்து மெயினாக என்னென்னா ரத்தத்தில் திடீர்னு சர்க்கரை அளவு அதிகரிச்சு ஆகிட்டே இருக்க என்னன்னா உடம்புல வந்து கிளைக்கோ நியோஜெனிசிஸ் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் வந்துடும். அதாவது இந்த சர்க்கரை வந்து அளவுக்கு மீறி இருக்குது, தேவைக்கு மீறி இருக்குது. அப்போ என்ன ஆகுனா இதை வேறு விதமாக உடம்பு வந்து திருப்ப ஆரம்பிச்சிடும். வேறு இதுக்கு நம்மள்ட்டே பணம் இருக்குது, ஒரு 500 ரூபா அதிகமாக இருக்குது, அதை நம்ம வேறு ஏதாச்சும் இது பண்ணுவோம். அது மாதிரி இந்த அதிகப்படியான சர்க்கரையை வந்து இது என்ன பண்ணோம்னா கொழுப்பு தயாரிக்கிறதுக்கு, பிறகு வந்து பல்வேறு விதமான புரோத பொருட்கள் தயாரிப்பதற்கு உடம்பு வந்து திருப்பி விட்டுரும். அது பல்வேறு உயிரியல் ரசாயன மாற்றங்கள் உடலில் நடக்கும். இது அடிப்படையான செய்தி. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா உடம்புல வந்து பல்வேறு விதமான அமிலத்தன்மை உள்ள கொழுப்பினுடைய மூலக்கூறுகள் உண்டாகுது. இதை தான் வந்து கீட்டோன் பாடிஸ் அப்படிங்கிறோம். இந்த கீட்டோன் பாடிஸில் வந்து முக்கியமானது வந்து அசிட்டோன், அசிட்டோ அசிட்டிக் ஆசிடு, பீட்டில் ஹைட்ராக்சி பியூட்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மூணு அதிகமாயிரும். உங்களுக்கு வந்து ரத்தத்தில் வந்து பேசிக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா அமிலத்தன்மை அதிகமாயிரும். இந்த அமிலத்தன்மை அதிகரனால உடம்பினுடைய நீர்ச்சத்து ரொம்ப குறைஞ்சிரும். இவங்களுக்கு பல்வேறு விதமான தொற்று நோய்களுடைய பாதிப்பு அதிகமாக வந்துடும். இது ரொம்ப முற்றி போகும்போது நோயாளி கோமா ஸ்டேஜுக்கு மயக்கம் அடைஞ்சே விழுந்துருவார். இதனால என்ன ஆகும்னா உயிருக்கே ஆபத்து ஏற்படும். அதனால ஹார்ட் அட்டாக் கூட வந்துடும், அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். இன்னொன்று வந்து ஹைப்பர் ஆஸ்மோலார் அப்படிம்பாங்க, நான் கீட்டாட்டிக் கோமா அப்படின்னு. இதே மாதிரி தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் வேல்யூ 600 மேலே போயிடும். ஏதோ இந்த 777 இந்த 4 செஞ்சுரிலாம் அடிக்கிற மாதிரி 600 போயிடும். இந்த டெஸ்டில் அடிப்பாங்க 600 700 அது மாதிரி போயிடும். அவங்களுக்கு என்ன ஆகும்னா கீட்டோன் பாடிஸ் உண்டாகாது. அந்த அதில் வந்து என்னென்ன ஆகும்னா ரத்த ரொம்ப அதிகமானனால ஆஸ்மோலாலிட்டி அப்படிம்பாங்க, ரத்தத்தினுடைய ஆஸ்மோலாலிட்டி அதிகமாகி அந்த நீர்ச்சத்து தன்மை குறைந்து அந்த ரத்த குழாய் போகக்கூடிய வழித்தடங்கள்லாம் அடைபட்டு விடும். அதனால வந்து அதனாலே ஹார்ட் அட்டாக் வரலாம். வேறு பல விதமான ரத்த குழாய் அடைப்புகளும் பிரச்சனைகளும்
வருமா,
பக்கவாதமும் வரலாம். அந்த நோயினால பக்கவாதம் கூட வரலாம். அதனால வந்துட்டு அவங்களும் மயக்க நிலையில அடைஞ்சிருவாங்க.
சிலர் கிட்னி ஃபெயிலியர் கூட ஆயிட்டு அப்புறம் டயாலிசிஸ் பண்றாங்க இல்லையா?
ஆமா ஆமா, அது வந்து உடனடியா நிகழாது, ஆனா படிப்படியா நிகழும். இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் வரும். ஆகவே வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இந்த இனிப்புகள் விஷயத்துல.
கிழக்கு பதிப்பகம் வழங்கும் கிழக்கு பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில டாக்டர் எஸ் முத்துச்செல்லகுமார் அவர்கிட்ட நம்ம சுகர் பத்தி பேசிட்டு இருக்கோம். டாக்டர், இப்போ சுகருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்காக ப்ரொடியூசர் சின்னப்பா தேவர் இருந்தார் இல்லைங்களா, அவர் வந்து தினமும் ஷூட்டிங் டைம்லயே வந்து ஜக்கு ஜக்கா பாகக்கா கொண்டு வந்து பாகக்கா ஜூஸ் கொண்டு வந்து குடிப்பாருன்னு மனோரமா மாதிரியான ஆர்டிஸ்ட்லாம் அனுபவப்பட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாகக்கா ஜூஸ் குடிச்சா சுகர் சரியா போயிடுமா?
கண்டிப்பா போகாது. ஏன்னா வந்து நிறைய பேர் இந்த சக்கர வியாதி அப்படின்னா இனிப்பா இருக்கிறதெல்லாம் தவிர்க்க சொல்றதுனால அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா எதிர்மறையா ஒரு கசப்பான உணவு சாப்பிட்டா இது என்ன சரியாயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. மேலும் கசப்பு வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னா இனிப்பா சாப்பிட்ற எதுவுமே உடம்புக்கு கேடு விளைவிக்கும்னு ஒரு கருத்து இருக்கு மக்கள்கிட்ட, அது தவறான கருத்து. இந்த இனிப்பு கசப்புங்கிறது நாக்க பொறுத்த விஷயம்தான், அது டேஸ்ட்டு தான் அது. ஆனால் அந்த பார்க்க ஜூஸ் வந்து நம்ம எப்படி பார்க்க சயின்டிஃபிக்காக ஃபிசியாலஜிக்காக பார்த்தோம்னா அதோட அதில் வந்து நிறையா வந்து விட்டமின்ஸ்கள் வைட்டமின் மற்ற தாது உப்புகள்லாம் இருக்குது, அதெல்லாம் உடம்புக்கு நல்லது. ஆனால் அது வந்து போயிட்டு ஒரு இன்சுலினை சுரக்க செய்கிறதோ அல்லது வந்து ரத்தத்தை கட்டுப்படுத்துகிறதோ கிடையாது, அது சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ்டு கிடையாது எதுவுமே. அதனால் வந்து அது மட்டுமே சிலர் செய்துட்டுருக்கிறத வந்து சக்கரை நோயை எந்த விதத்திலும் கட்டுப்படுத்தாது.
கிழக்கு பதிப்பகம் வழங்கும் கிழக்கு பாட்காஸ்ட் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. டாக்டர் எஸ் முத்துச்செல்லகுமார் அவர்கள் நம்மள்ட்ட பேசிட்டு இருக்காங்க. சர்க்கரை வியாதி பத்தி பல வினாக்களுக்கு நல்ல பதில் சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர், இப்போ இந்த சர்க்கரை வியாதியை வந்து ரொம்ப பாதிச்சா ஒருத்தருக்கு வந்து கண் பார்வையே பறி போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்காரு, அவருக்கு இப்போ என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் டாக்டர்?
கண்டிப்பா, அதாவது சர்க்கரை வியாதி வந்து நீண்ட நாட்களாக க்ரானிக் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீண்ட நாள் இருக்கும்போது அதை வந்து நம்ம டைட் கிளைசிமிக் கண்ட்ரோல் அப்படிம்பாங்க, அதாவது சர்க்கரையினுடைய அளவை ரொம்ப நல்லா கரெக்டாக கட்டுப்படுத்தி வச்சிருக்கணும். அதோட உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி இதெல்லாம் செய்திருக்கணும். இன்கேஸ் அது மாதிரி செய்யலை, இல்லை வந்து சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக இருக்குது, விட்டு விட்டு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் சரியில்லை, உணவு கட்டுப்பாடு சரியில்லை, இந்த மாதிரிலாம் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அதிகப்படியான ரத்தத்தில் இருக்க சர்க்கரை என்ன ஆகும்னா ரத்தத்தில் மட்டும் இந்த இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம், அது உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் போகும், எல்லா உறுப்புகளில் உள்ள திசுக்களுக்கு போகும், எல்லா திசுக்களில் உள்ள செல்களுக்கும் போகும். செல்களில் போய் பாதிப்பு ஏற்படுத்துறதுனால பல்வேறு விதமான அட்வான்ஸ்டு கிளைக்கேட்டட் என் ப்ராடக்ட்ஸ் அப்படிம்பாங்க, ஏஜிஇ அப்படின்னு, இந்த மாதிரி நச்சு பொருட்கள்லாம் நிறையா உண்டாயிரும். இது வந்து என்ன ஆகும்னா அந்த எல்லா திசுக்கள் உறுப்புகளையுமே பாதிக்கும். அதில் வந்து கண் பாதிக்கும். கண்ணில் உள்ள வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு வந்து கண்ணில் அழுத்தம் குளோக்கோமா அப்படிம்பாங்க, அது வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்புறம் கேட்ராக்ட் என்று சொல்லக்கூடிய அந்த புரை நோய், இவங்களுக்கு சீக்கிரமாகவே வந்துடும். இப்போ சாதாரண ஆட்களை விட இவங்களுக்கு சீக்கிரமாக வர சான்ஸ் இருக்கு. அதில் கார்டிகல் கேட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது அதிகமாக வந்துடும். அதோட வந்து விழித்திரை ரெட்டினா அப்படிம்பாங்க, நம்ம பார்க்குற பிம்பம் போய் உள்ளக்கூடிய அந்த விழித்திரை செல்கள் பாதிக்கப்படும். ஏன் பாதிக்கப்படும் அப்படின்னா, அங்கே நரம்புகள் பாதிக்கப்படுது, அங்கே செல்லக்கூடிய ரத்த குழாயில் பாதிப்பு ஏற்படுது, அதனால அங்கே ரத்த கசிவுகள் ஏற்படும். அதோட வந்து அங்கே கிளாட் அப்படின்னு சொல்லுவாங்க, கசிஞ்ச ரத்தம்லாம் கிளாட் ஆகி அது உறைந்து போய் அந்த விழித்திரையை பாதிக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து அந்த விழித்திரையே வந்து பிரிஞ்சு வந்துடும், ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் அப்படிம்பாங்க. அப்புறம் அங்கே வந்து நீர் சேர்ந்துடும், மேக்குலர் எடிமா அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துடும். இது ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிட்டோம்னா இதுக்கு வந்து ஆர்கன் ஃபோட்டோ கோயாகுலேஷன் ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதாவது லேசர் கருவி வச்சு இந்த ஃபோட்டோ கோயாகுலேஷன் மூலம் இந்த விழித்திரையை சரி செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி கேட்ராக்ட் பார்த்தீங்கன்னா கேட்ராக்ட் அறுவை சிகிச்சை மூலம் செய்துட்டு லென்ஸ் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மற்ற கண் அழுத்தத்துக்கான சிகிச்சையும் இருக்குது. இதோட முக்கியமானது பேசிக் வந்து சர்க்கரை நோயை கட்டுப்படுத்திக்கணும். அதே மாதிரி இப்போ கண் மட்டும் இல்லை, நீங்க சொன்ன மாதிரி இதயத்தை பாதிக்கலாம், பாதிச்சு ஹார்ட் அட்டாக் வரலாம், மயக்கோளையில் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. ஏன் அப்படி பாதிக்குதுன்னா, சக்கரை நோயாளிக்கு வந்து கட்டுப்பாடு இல்லாட்டா அது ரத்த அழுத்தத்தை உண்டாக்கிடும். ரத்த அழுத்தம் அதிகமாகும்போது இதயம் பாதிக்கப்படும். இதயம் பாதிக்கப்படும் போது இதயத்துக்கு செல்லக்கூடிய ரத்த குழாய் கொரோனரி ஆர்டரி வந்து அத்திரோமா அப்படிம்பாங்க, அது உள்ளக்கே வந்து கொழுப்பு சத்து வந்து படிஞ்சிடும். ஏன்னா சக்கரை வியாதிக்காரங்களுக்கு பிரஷர் அதிகமாயிரும், கொலஸ்ட்ரால் அதிகமாயிரும். இந்த பாதிப்புனால இதயம் பாதிக்கப்பட்டு இதய அடைப்பு ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக் வரலாம். அதே மாதிரி சிறுநீரகமும் பாதிக்கப்படும். சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு இவங்களுக்கு அதிக அளவு உப்புச்சத்து, அந்த அல்புமின்ங்கிறது சிறுநீர் வழியாக வெளியேறும். கொஞ்ச நாள் கழிச்சு சிறுநீரே செயலிழப்பு, கிட்னி ஃபெயிலியரே வந்துடும். அதே மாதிரி நரம்புகள்லாம் பாதிக்கப்படும், கால் நரம்புகள் முக்கியமாக. அதே மாதிரி பல்வேறு விதமான தொற்று நோய்கள், குறிப்பாக வந்து டிபி நோய், நம்ம நாட்டில் காச நோய் வந்து அதிகமாக வரலாம். கண்கள் பாதிக்கப்படுது, நரம்புகள் பாதிக்கப்படுகிறது. அதே மாதிரி தாம்பத்திய பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
டாக்டர், தாம்பத்திய வாழ்க்கையிலயும் சுகர்னால பிரச்சனை வரும்னு சொல்றீங்க, எப்படி கணவனுக்கு சர்க்கரை இருந்தா அது மனைவிக்கு ஒட்டிக்குமா?
அப்படி இல்ல, ஏற்கனவே நம்ம சொல்லிருக்கோம் இது வந்து தொற்று நோய் கிடையாது, அதனால வந்து கணவன் மனைவி உறவு மூலமாகவும் இது தொற்றுவது கிடையாது. ஆனா என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சர்க்கரை நோயினால பல்வேறு உடலினுடைய திசுக்கள் செல்கள் பாதிக்கப்படுவது மாதிரி இந்த தாம்பத்தியத்துக்கு தேவைப்படி அந்த பயன்படுகின்ற உடல் உறுப்புகளும் பாதிக்கப்படுகிறது. ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த உடல் உறவுலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காமல் போயிடும், லாஸ் ஆஃப் லிபிடோ அப்படிம்பாங்க. அதே மாதிரி அந்த ஆண்மை எழுச்சி குறைபாடு, எரக்ஷன் குறைபாடுகள் வரும். ஏன் அப்படி வருதுன்னா, ரத்த குறைபாடு தான், ரத்த குழாய்கள் பாதிக்கப்படுது. எப்படி இதயத்தினுடைய ரத்த குழாய் பாதிக்கப்பட்டு ஹார்ட் அட்டாக் வருதோ அதே மாதிரி இந்த உறுப்பினுடைய ரத்த குழாய்கள் பாதிக்கப்படுது. இங்கேயும் அந்த இது பாதிக்கப்படுறதுனால அந்த
ரத்த ஓட்டம்
சீராக இருக்காது. அதனால அதுக்கு வரக்கூடிய அந்த தசைகள்,
ரத்த நாளங்கள்
பாதிக்கப்பட்டு அந்த உறுப்பினுடைய தசைகளும் வந்து நலிவடையும், வீக்காக இருக்கும். அதோட வந்து அந்த ரத்த ஓட்டமும் குறைவாக இருக்கும். ரத்த ஓட்டம் ரொம்ப அவசியம், அதுவும் குறைவாக இருக்கும். ஏற்கனவே பார்த்தபடி நரம்பு பாதிப்பும் இருக்கும். இந்த உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் நரம்பு ரொம்ப முக்கியம். அந்த நரம்பினுடைய பாதிப்பு இருக்கனால இவங்களால வந்து அந்த உடல் உறவு வந்து பிரச்சனை ஏற்படும். பெண்களுக்கு கூட இதில் உண்டு, அவங்களுக்கும் பெண் உறுப்பினர் வந்து போதுமான அளவுக்கு அந்த நீர்ச்சத்து வந்து குறையும். இது மாதிரி காரணங்களால அவங்களுக்கு வந்து
சுகருக்கு அத்தனை பேருக்கு இந்த பாதிப்பு வருமா, இல்ல சில பேருக்கு தான் வருமா, நிறைய சுகர் தான் வருமா?
சர்க்கரை நோயாளி உள்ள எல்லாருக்குமே வர வாய்ப்பு உண்டு. யார் யாருக்கு கட்டுப்பாடு இல்லையோ அவங்களுக்கெல்லாம் இது வர சான்ஸ் அதிகம்.
கிழக்கு பதிப்பகம் வழங்கும் கிழக்கு பாட்காஸ்ட் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில டாக்டர் எஸ் முத்துச்செல்லகுமார் அவர்கள் சர்க்கரை வியாதி பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட ஒரு நேயர் கேள்வி கேட்கறதுக்காக காத்துட்டு இருக்காரு. ஹலோ
ஹலோ சார், நான் தாம்பரத்துல இருந்து ஆனந்த் பேசுறேன்.
சொல்லுங்க
சார். எனக்கு என்னன்னா, இப்ப ஒருத்தருக்கு வந்து பிளட்ல வந்து சுகர் இருக்குது தெரியாமலே அவர் வந்து பிளட் டொனேட் பண்ணிட்டாரு. அப்படி வந்து அவர் பிளட் டொனேட் பண்ணும்போது அவங்க வாங்கிக்கொண்டவங்களுக்கு வந்து சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா?
நீங்க வந்து அதாவது சக்கரை வியாதியில ஒரு ஆள் வந்து ரத்தம் கொடுத்தா அந்த கொடுத்தவருக்கு சக்கரை வியாதி வருமா வராதா அப்படின்னு கேக்குறீங்க. கொடுத்த சக்கரை வியாதிக்காருக்கு எந்த பாதிப்பும் வராது, அதை பத்தி உங்களுக்கு கவலைப்பட தேவையில்லை. ஆனா வாங்கினவருக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு உங்களுக்கு கவலையா இருக்கு. அது ஒரு நல்ல எண்ணம் தான். சக்கரை வியாதி வந்து பரவக்கூடிய நோய் கிடையாது, ஒரு கம்யூனிகபிள் டிசீஸ், கண்டேஜியஸ் டிசீஸ், இன்ஃபெக்டியஸ் டிசீஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதாவது தொற்று நோய் கிடையாது, ஒருத்தர் இருந்து இன்னொருத்தர் மூலம் பரவக்கூடிய காசு நோயோ அந்த மாதிரி கிடையாது. இது உங்களுக்கு நீங்க ரத்தம் கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்கு, உங்க ரத்தத்துல அதிக அளவுக்கு குளுக்கோஸ் சர்க்கரை இருக்கு, அவர் உடம்புக்கு போகுது, அவர் உடம்புல வந்து சர்க்கரை வியாதி இல்ல இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது, ஏற்கனவே சர்க்கரை வியாதி இருக்கு கொடுத்துட்டீங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சர்க்கரை இல்லை அப்படின்னா இந்த சுகர் வந்து உங்கள்கிட்ட உள்ள சுகர் வந்து அந்த சர்க்கரை வியாதி இல்லாத ஆளுடைய அந்த உடம்பு வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கணும், டாலரேட் பண்ணிக்கணும். அவருடைய உடம்பினுடைய அமைப்பு வந்து சர்க்கரை வியாதி இல்லாதனால அதை ஏற்றுக்கொண்டு மொத்தமா அவருடைய உடலில் உள்ள சர்க்கரையின் அளவு சீராக காக்கப்படும். அதை பத்தி பிரச்சனை கிடையாது, அதனால அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஆனால் இது வந்து டைப் 2 டயபெட்டிஸ் மட்டும். இப்ப டைப் 1 டயபெட்டிஸ் பாத்தீங்கன்னா சிலருக்கு வந்து ஆட்டோ இம்யூனிட்டி அப்படிம்பாங்க, அதாவது உடலினுடைய எதிர்ப்பாற்றல் புரோதங்கள் அப்படிங்கிறது உண்டாகும். இப்ப உதாரணத்துக்கு இன்சுலினை சுரக்கக்கூடிய அந்த செல்ல போய் இந்த எதிர்ப்பாற்றல் ஆன்டிபாடிஸ் போய் அட்டாக் பண்ணும், இல்லாட்டா வந்து என்ன பண்ணும், இன்சுலினே போய் ஆன்டிபாடிஸ் அட்டாக் பண்ணும், இல்லாட்டா கார்டு ஏபி அப்படின்பாங்க, குளுட்டாமிக் ஆசிட் டி கார்பாக்சிலேஸ் ஆன்டிபாடின்னு. இந்த மாதிரி இப்ப இந்த டைப் 1 டயபெட்டிஸ் சக்கரக்காரா இருந்து அவருக்கு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன்டிபாடிஸ் வந்து உங்க உடம்புல இருக்கும், இந்த உங்க ரத்தத்திலையும் இருக்கும். இந்த ரத்தம் அவருக்கு உடம்பு போகும்போது இந்த ஆன்டிபாடிஸ் சில சமயம் போய் அந்த இன்சுலினை சுரக்கக்கூடிய செல்களை பாதிச்சா வெரி அபூர்வமாக ரொம்ப ரொம்ப அபூர்வமாக அவருக்கு சர்க்கரையினுடைய பாதிப்பு அவருக்கு வர ஏற்கனவே வர வாய்ப்பு இருந்தால் வருவதற்கான ஒரு சின்ன சான்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி பயப்பட தேவையில்லை.
டாக்டர் இன்னொரு கேள்வி, இந்த இன்சுலின் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ இன்சுலின் ஊசியை வந்து இப்போ வந்து பல வீடுகளில் வந்து ஒரு பேஷண்ட் இருக்காருன்னு வச்சுங்களேன், அவங்க பிள்ளைக்கோ இல்லை அவங்க தம்பி தங்கச்சிக்கோ அந்த இன்சுலின் ஊசியை போட கத்து கொடுத்துட்டு அவங்களே இன்சுலின் ஊசி போட்டுக்கிறாங்க. இது எந்த வகையில சரியானது டாக்டர்? இல்லை இந்த இன்சுலின் தவிர வேற மாற்று மருந்துகள் உண்டா?
இது வந்து ஆராய்ச்சியில் நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து இன்சுலின் வந்து டாக்டர் இப்போ தான் போகணும்னு இல்லை, ஏன்னா நர்ஸு கத்துக்கிட்டு போட்டுக்கிறாங்க. நர்ஸு கத்துக்கிற முடியாதவங்க, பக்கத்தில் இல்லாதவங்க, அவங்களுடைய பெற்றோர்கள் போடுறாங்க குழந்தைகளுக்கு. சிலருக்கு வந்து அவங்க சகோதரன் சகோதரியா போடுறாங்க, ஒய்ஃபுக்கு வந்து ஹஸ்பண்ட் போடுறாங்க. அதே மாதிரி சில நோயால் யாருமே இல்லைன்னா அவரே போட கூட கத்துக்கிறாங்க. அவர் முறையா போடுறால போட்டுக்கிற வரைக்கும் அது வந்து நம்ம அலோவ் பண்ணலாம், அது எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஏன்னா வந்து சப்கியூட்டேனியஸ் இன்ஜெக்ஷன் தான் அவங்க போட்டுக்கிறதெல்லாம், தோலுக்கு அடியில் தான் போடுறாங்க. அதனால இது எந்த உடம்பையும் பாதிச்சு ஒன்றும் பெரிய பாதிப்புகள் வரப்போவது கிடையாது. அட்வான்ஸ்டு பார்த்தீங்கன்னா இப்போ இன்சுலினுக்கு அடுத்து என்ன பண்றாங்கன்னா, இப்போ இன்சுலின் போடுறோம், இன்சுலினை உண்டாக்குற மருந்துகளை நம்ம இது பண்றோம், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கக்கூடிய மருந்துகளை எல்லாம் கொடுக்குறோம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா இந்த பான்கிரியாஸே டிரான்ஸ்பிளான்ட் பண்றது, இந்த கணையத்தையே கொண்டு போய் ஆபரேஷன் செய்து வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அது சக்சஸ் ஆகலை. சரி, அதான் முடியலை அப்படின்னா இந்த செல்ஸ் பார்த்துருந்தாரு, ஐலட் செல்ஸ், அந்த செல்ஸையாச்சும் நம்ம எடுத்து கொண்டு போய் அந்த பாதிக்கப்பட்ட நோயாளி உடம்புல வச்சு அது மூலமாக இன்சுலின் சுரக்க வைக்க முடியுமா அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அது ஓரளவு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு. அடுத்து இந்த ஸ்டெம் செல் தெரப்பி அப்படின்னு வந்துட்டுருக்கு. அது வந்து ஒரு ஆரம்ப நிலையில் உள்ள ஸ்டேஜில் உள்ள ஒரு செல், அது எந்த செல்லாகவும் நம்ம மாற்றிக்கலாம். அதற்கான ஆராய்ச்சி நடந்துட்டுருக்கு. அந்த செல்லை பயன்படுத்தி அதை இன்சுலின் சுரக்கக்கூடிய ஐலட் செல் பீட்டா செல்லாக மாற்ற முடியுமா அப்படிங்கிற ஆராய்ச்சி நடந்துட்டுருக்கு. அப்புறம் பல்வேறு விதமான மரபணு கோளாறுகள், குரோமோசோம் கோளாறுனால தான் இந்த டைப் 1 டயபெட்டிஸ் இதெல்லாம் வருது. ஸோ இந்த மரபணுக்களை மாற்றி ஜீன் தெரப்பி, இதனால் என்ன வந்து அதை மாற்றும்போது அதனுடைய அமைப்பே மாறிடுது. அந்த நார்மலாக சுரக்கக்கூடிய இன்சுலினை சுரக்கக்கூடிய செல்லாக அதை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஆராய்ச்சியெல்லாம் நடந்துட்டுருக்கு.
ஒரு நாளைக்கு எத்தனை தரம் இந்த இன்சுலின் ஊசி போட்டுக்கணும் டாக்டர்? இல்ல அது இன்சுலின் வந்து மருந்தா கூட குடிக்கலாமா, இல்ல மாத்திரை மாதிரி சாப்பிடலாமா, பவுடரா கிடைக்குமா?
நல்ல கேள்வி இது. இன்சுலின் வந்து பார்த்தாலே நிறைய பேருக்கு தெரியும், இன்ஜெக்ஷன் ஃபார்ம்ல தான் அது இருக்கு. அது வந்து நோயாளியினுடைய ரத்த சக்கரையை பொறுத்து தான் நம்ம ஊசி போடுறோம். அதுல பல வகை இருக்கு. ஷார்ட் ஆக்டிங் சொல்லி கொஞ்ச நேரம் வேலை செய்யக்கூடியது, இன்டர்மீடியட் ஆக்டிங், லாங் ஆக்டிங் அப்படின்னு சொல்லி இருக்கு. இதுலேயே இப்போ புதுவிதமான அனலாக் இன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. முன்னாடி கொடுத்த இன்சுலின்லாம் வந்து ஹெக்ஸாமர் அப்படிங்கிற வடிவத்தில் இருந்தது. அது உடம்புல போய் கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தத்தில் போய் அப்புறம் தான் வேலை செய்யும். ஆனால் இப்போ கொடுக்கக்கூடிய அனலாக் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் உடனடியாக இம்மிடியேட்டாக போயிட்டு வேலை செய்து சர்க்கரையை குறைக்குது. அதிலே ரெண்டு டைப் இருக்குது, ஷார்ட் ஆக்டிங் லாங் ஆக்டிங்னு சொல்லிட்டு. இந்த ஷார்ட் ஆக்டிங் வந்து 15 நிமிஷத்துலேயே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா பீக் லெவல் போயிடும். இந்த லாங் ஆக்டிங்கில் 24 மணி நேரம். இப்போ சிலர் அடிக்கடி ஊசி போட விருப்பப்பட மாட்டாங்க, அதனால வந்து லாங் ஆக்டிங் கொடுக்கலாம். அவங்களுக்கு அனலாக் இன்ஜெக்ஷன் கொடுத்தா 24 மணி நேரமும் அது கண்ட்ரோலாக இருக்கும். அதில் 2-3 டைப்பில் இருக்குது, கிளாரஜின், டெட்டிமீர், இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ்லாம் வந்து அனலாக் இன்ஜெக்ஷன்ஸ். அதே மாதிரி இந்த ஷார்ட் ஆக்டிங்கில் சில இதெல்லாம் இருக்குது, லிஸ்ப்ரோ இது மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. இது இல்லாமல் இந்த சிலர் வந்து இதை இன்ஹேல் பண்ணுற மாதிரி, இந்த ஆஸ்மாக்கு எடுத்துக்கிறாங்க இல்லையா, துகள் மருந்து இன்ஹேலேஷன் மாதிரி சில மருந்தெல்லாம் கூட இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸிபியூரா அப்படிங்கிற பேரில் 2006 வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது இப்போ தான் பண்ணிட்டு, அதனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு இனிமேல் தான் சொல்ல முடியும். அது இது வந்து பெப்டைட்டு, இது இந்த இன்சுலின்ங்கிறது வந்து ஒரு புரோதச்சத்து உள்ள இது. அது மாத்திரையாக கொடுத்தா என்ன ஆகும்னா ஜீரணம் ஆயிரும் அந்த வயிற்றில் உள்ள என்சைம்ஸ் நொதிகள்னால. அதனால தான் நம்ம இன்ஜெக்ஷன் ஃபார்ம் அல்லது மற்ற ஃபார்மில் கொடுக்குறோம். இன்னொன்று வந்து இன்சுலின் பம்ப்ஸே இருக்கு. இப்போ அதாவது வந்து
பம்ப்னா எப்படி இருக்கும் அது?
அது வந்து என்னன்னா உடம்புலேயே பொருத்திக்கலாம். ஆமாம். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இன்சுலின் போடுறது வந்து வயல் இந்த பாட்டிலில் கிடைக்கிறது பார்த்துருக்கீங்க. அடுத்து பேனா ரூபத்திலேயே கூட வந்துருச்சு, அது தேவையான அளவு எடுத்து போட்டுக்கலாம். அடுத்த ஃபார்ம் வந்து இன்சுலின் பம்ப் அப்படிங்கிறாங்க. அதில் ரெண்டு டைப் இருக்கு, க்ளோஸ்டு டைப்பு வந்து ஓப்பன் டைப் அப்படின்னு. இதுல பேசிக் என்ன அப்படின்னா குளுக்கோஸ் சென்சார் இருக்கும், அது உடம்போட அட்டாச் பண்ணிடுவாங்க. அது வந்து என்ன பண்ணோம்னா எப்படி நம்ம குளுக்கோஸ் குளுக்கோமீட்டர் வச்சு சுகர் பாக்குறோமோ அது மாதிரி சுகரனுடைய வேல்யூவா பாத்துக்கிட்டே இருக்கும். எப்பப்போ சுகர் வேல்யூ அதிகமாகுதோ அதுலயே வந்து இன்சுலின் பொருத்திருப்பாங்க, லோட் பண்ணி வச்சிருப்பாங்க, அதுல வந்து பம்போட சேர்ந்து இருக்கும், அது வந்து ஒரு சின்ன நீடிலோட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. சோ தேவையான அளவு இன்சுலினை அதே டிசைட் பண்ணி அதுல வந்து ப்ரோக்ராம்டு இது இருக்கும். ஸோ அது வந்து இன்சுலின் வந்து இது பண்ணிக்கிறோம். ஸோ வந்து இது என்னன்னா சிஎஸ்ஐஐ சிஸ்டம் அப்படிவாங்க, கண்டினியூஸ் சப்கியூட்டினியஸ் இன்சுலின் இன்ஃபியூஷன் அப்படின்னு பேர். இதெல்லாம் வெளிநாட்டில் எல்லாம் நிறைய பேர் இப்போ பயன்படுத்திட்டு இருக்காங்க இன்சுலின் பம்ப்.
தேங்க்யூ டாக்டர். டயபெட்டிஸ் பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக நீங்கள் பல எளிய முறையில் விஷயங்களை சொன்னீங்க, நன்றி டாக்டர்.
நன்றி, வணக்கம்.
இவ்வளவு நேரமா சர்க்கரை நோய்னா என்ன, அது ஏற்படுத்தக்கூடிய பக்க விளைவுகள், நம்ம எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும், என்னென்ன உணவு கட்டுப்பாடெல்லாம் எடுத்துக்கணும், இவ்வளவு டீடைலா டாக்டர் வந்து நமக்கு விளக்கமா சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சியை நீங்க ரொம்ப ஆர்வத்தோட கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பத்தின உங்க கருத்துக்களை நீங்க பகிர்ந்து கொள்ள வேண்டிய மெயில் ஐடி kpc@nhm.in. மறுபடியும் சொல்றேன், கிழக்கு பதிப்பகத்தோட சிஸ்டர் கன்சர்ன் தாங்க நலம் வெளியீடுகள். இப்போ நலம் வெளியிட்டுள்ள புத்தகங்களை பத்தி நீங்க விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்ல வாங்கி படிக்கணும்னு ஆசைப்பட்டா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் நம்பர் 9500045642. மறுபடியும் செல்போன் நம்பரை சொல்றேன், 9500045642. அடுத்த ஞாயிறு பகல் 12 மணிக்கு இன்னொரு அற்புதமான கிழக்கு பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது பா தினதயாளன். நன்றி, வணக்கம்.